السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹுடைய தூதர் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். தங்களது சொந்த நாட்டை விட்டுவிட்டு அல்லாஹுடைய ரிஸ்கை தேடியவர்களாக இங்கு வந்திருக்கின்ற நீங்கள், உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக மார்க்க பற்றோடு இருந்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் இது போன்ற ஒரு மார்க்க நிகழ்ச்சியிலே சந்தித்து நல்ல விஷயங்களை கேட்டு ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம், ஈமானுடைய விஷயங்களை கேட்டு மார்க்க விஷயங்களை கேட்டு அது நம்முடைய மார்க்க பற்று அதிகமாகுவதற்கு ஒரு வழியாக இருக்கட்டும் என்ற அடிப்படையிலே நீங்கள் அமைத்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதனின் மீது எவ்வளவு அருள் உள்ளவன் என்பது மிக தெளிவான ஒரு விஷயம். அல்லாஹுடைய அருளுக்கு நாம் அளவையும் சொல்ல முடியாது, உதாரணத்தையும் சொல்ல முடியாது. ஆகவேதான் அல்குர்ஆனை ஆரம்பிக்கும் போதே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் என்று அவனை புகழ்ந்து ஆரம்பிக்கின்றோம். அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையவன் என்று அவனை புகழ்ந்து நாம் ஆரம்பிக்கின்றோம். அப்ப அல்லாஹுடைய அருள் ஒவ்வொரு மனிதனும் நினைத்து பார்ப்பானேயானால், வயின் தஅத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹுடைய அருளை நீங்கள் நினைத்தால், எண்ணி பார்க்க ஆரம்பித்தால் அதை நீங்கள் எண்ண முடியவே செய்யாது, எண்ணி நீங்கள் முடித்து விட முடியாது. ஆனால் பெரும்பாலான மக்களை பார்த்தால் தனக்கு அல்லாஹுடைய அருளே இல்லாதது போன்று வாழ்வார்கள், நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், ஒன்று அல்லாஹுவை பற்றி அவர்களின் அறியாமை, இரண்டாவது அல்லாஹு தஆலா அவன்தான் நமக்கு இதையெல்லாம் கொடுத்திருக்கிறான், நான் சொந்தமாக சம்பாதித்ததாக இருந்தாலும் சரி, எனது படிப்பாக இருந்தாலும் சரி, எனது தொழிலாக இருந்தாலும் சரி, எனது வியாபாரமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது என்ற நினைவு பலருக்கு இருப்பதில்லை. ஏதோ நம்மளா கஷ்டப்பட்டோம், நம்மளா சிரமப்பட்டோம், நம்மளா கண்டுபிடிச்சோம், நம்மளா அலைஞ்சோம் உழைச்சோம், தன் முயற்சியால் தானாக தனக்கு கிடைத்தது என்பதாக பலருக்கு எண்ணம் வந்து விடுவதால் பெரும்பாலும் பலர் அல்லாஹுவை குறைபட்டுக் கொள்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அதற்குத்தான் குர்ஆனிலே சொல்கிறான், சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா, நீங்கள் ஏன் யோசிப்பது கிடையாது. அவனுடைய அருள்களை எண்ணிக்கொண்டே வருகிறான், எண்ணிக்கொண்டே வருகிறான். தாயின் வயிற்றிலே கருவாக நாம் உருவெடுத்ததிலிருந்து நாம் பிறந்து தவழ்கின்ற அந்த பருவம் வரை விவரித்து கூறுகிற அல்லாஹு தஆலா, அடுத்து அந்த குழந்தை பருவத்திலிருந்து நாம் வயோதிகத்தை அடைந்து கபருக்கு செல்லுகின்ற வரை உள்ள வாழ்க்கையின் மாறுகின்ற அத்தனை படித்தரங்களையும் நமக்கு அல்லாஹு தஆலா சொல்லிக்கொண்டே வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அருளை நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறான். எந்த ஒன்றையும் அல்லாஹு தஆலா நமக்கு அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லாமல் விடுவதில்லை, சரிங்களா. ஆனால் நமது நிலை என்ன என்றால், உள்ளமெல்லாம் துன்யாவுடைய செல்வத்திலே பறிகொடுக்கப்பட்ட காரணத்தால் பிக் பாக்கெட்கார வந்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போன மாதிரி துன்யா நம்முடைய கல்பை பிக் பாக்கெட் அடித்துக் கொண்டு சென்று விட்டது. தொழுதாலும் துன்யா மனைவியோடு இருந்தாலும் துன்யா குடும்பத்தோடு இருந்தாலும் துன்யா எல்லா நேரத்திலும் காசு காசு பணம் 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 அவசியமான ஒன்று தேவையான ஒன்று என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த துன்யாவானது என்ன செய்து விட்டது, நமது கல்பை மொத்தமாக கொள்ளையடித்துக் கொண்டு சென்று விட்டது. இப்ப நம்ம கல்பு நம்மள்கிட்ட இல்லை மாஷா அல்லாஹ். சில அவுலியாக்கள் நல்லவர்கள் உங்களிலே இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரையும் பற்றி ஒட்டுமொத்தமாக சொல்லவில்லை, ஆனால் பெரும்பாலும் அதனாலதான் தக்பீர் கட்டினவனாலும் சரி தூங்கினாலும் சரி பல பேருக்கு தூக்கமே வர்றதில்லை, துன்யாவை நினைச்சு நினைச்சு வர்றதே இல்லை. இல்லாதவர்களுக்கு இருப்பவர்களை நினைத்து ஏக்கம், இருப்பவர்களுக்கு தன்னை விட அதிகமாக உள்ளவர்களை நினைத்து, இப்படி இந்த தேடல் இருக்கிறது. கடைசியிலே எந்த நிம்மதிக்காக துன்யாவை தேடினானோ அந்த நிம்மதியையே இந்த துன்யாவின் தேடலிலே இழந்துவிட்டு கடைசியில நிம்மதி இல்லாம போய் கடைசியில சுகர் பிபி கொலஸ்ட்ரால் அப்புறம் தூக்க மாத்திரை என்று பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகிக் கொண்டே இருக்கின்றான். இது நடக்குதுங்களா இல்லையா? அழகான மனைவி இருந்தும் அந்த மனைவி இன்றத்திலே அவனால் ஒரு மன அமைதியை காண முடியவில்லை. பிள்ளைகள் இருந்தும் அந்த பிள்ளைகளின் மூலமாக அவன் ஒரு மன நிம்மதியை மன அமைதியை காண முடியவில்லை. எந்த பணம் இருந்தால் துன்யாவிலே நாம் சந்தோஷமாக இருக்கலாம், லைஃப் என்ஜாய் பண்ணலாம் நினைச்சானோ கடைசியில் அந்த காசு பணமும் வந்துருச்சு, அவனால என்ஜாய் பண்ண முடியல. இப்ப கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நம்மிலே பலர் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் மேலும் ஒரு மோசமான நிலையில் மனிதன் மாறுகிறான். அதை பற்றித்தான் இங்கே நாம் கொஞ்சம் பேச நினைவூட்ட வந்திருக்கின்றோம். அந்த நினைவூட்டலை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக ஆக்குவானார். இப்ப நம்ம இன்றைக்கு என்ன பேச போறோம்னு சொன்னா, இப்படி தனது மனதை பறிகொடுத்த மனிதன் இருக்கிறானே, இன்னொரு பக்கம் அல்லாஹுடைய கோபத்திற்கும் ஆளாகிக் கொண்டே செல்கிறான். யாருடைய கோபத்திற்கு? அல்லாஹுடைய கோபத்திற்கு, ரப்புடைய கோபத்திற்கு. எந்த மா மன்னனுடைய பூமியிலே வாழ்கிறோமோ, மற்ற மன்னர்கள் எல்லாம் டெம்பரவரி மன்னர்கள், மண்ணுக்கு செல்லக்கூடிய மன்னர்கள், நிரந்தரமான மன்னர்கள் எல்லாம் மையத்தாகக்கூடிய மன்னர்கள். என்னங்க ஜனாதாவாயிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பந்தாவும் சரி, படையும் சரி, பலமும் சரி, ஆட்சியும் சரி, அதிகாரமும் சரி, அந்த உடலிலே உயிர் ஊசலாடி கொண்டிருக்கின்ற வரைதான். கண்ணை மூடிவிட்டால் முடிந்தது அவர்களுடைய சகாப்தம், வரலாறு. மன்னர் என்று அழைக்க மாட்டார்கள், ஜனாசா என்றுதான் சொல்வார்கள். மனைவி பிரிந்து விடுவார், பிள்ளை பிரிந்து விடுவார், எதுவும் இந்த பூமியிலே அவருக்கு சொந்தமாக இருக்காது. அது தங்கத்தில் அரண்மனை கட்டி வச்சிருந்தாலும் சரிதான், கடைசியில கபூர் அந்த மண்ணுக்குழியில தான் அமையும். கபர் அந்த மண் குழியில் தான் அமையும். சுப்ஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். சுலைமான் நபியை விட ஒரு பேரரசர் இந்த துன்யாவில் பிறந்து வாழ்ந்து விட முடியுமா? மற்ற மன்னர்களுக்கெல்லாம் மனிதர்களின் மீதுதான் ஆட்சி செய்வதற்கு அவர்களால் முடிந்தது. ஆனால் அல்லாஹுவே ஒருவரை மன்னராக்கினான் என்றால், சுலைமான் நபி அல்லாஹுவே அவர்களை மன்னராக ஆக்கினான். தாவூது நபிக்கு அவர்கள் வாரிசாக ஆனார்கள். நபித்துவத்திற்கு அல்லாஹ் அவர்களுக்கு மன்னராட்சியை கொடுத்தான். எப்படிப்பட்ட மன்னராட்சி? துன்யா வானத்துக்கு கீழ், சுலைமான் வானத்துக்கு கீழ் உள்ள எது மேல வேணாலும் நீ ஆட்சி பண்ணலாம். எங்க? வானத்துக்கு கீழ் உள்ள, வானத்துக்கு கீழ் உள்ள எதன் மீது வேண்டுமானாலும் நீ ஆட்சி செய்யலாம். காற்றின் மீது ஆட்சி வேண்டுமா? காற்றின் மீது ஆட்சி செய்து கொள். கடலிலே ஆட்சி வேண்டுமா? கடலின் மீது ஆட்சி செய்து கொள். ஜின்களின் மீது ஆட்சி வேண்டுமா? ஜின்களின் மீது ஆட்சி செய்து கொள். பறவைகளின் மீது ஆட்சி வேண்டுமா? பறவைகளின் மீது ஆட்சி செய்து கொள் என்று எல்லா ஆட்சியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்துக்கு கீழ் உள்ளத நீங்க எப்படி விரும்புறீங்களோ செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லங்க, யாருக்குமே கட்டுப்படாத ஜின்னு சைத்தான் இருக்கு பாருங்க, அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் நீ வச்சுக்க, உன் ஆட்சி காலம் வரைக்கும் எல்லா சைத்தானும் உனக்கு வேலை பார்க்கணும். ஒமின ஷயாத்தீனி மய்யகூஸூன லஹு வயஅமலூன அமலன் தூன தாலிக், அல்லாஹ் சொல்றான், சுலைமான் அந்த சைத்தான கண்காணிக்கிற வேலையை நான் வச்சுக்கிறேன் உனக்காக, எவனும் உனக்கு மாறு செய்ய முடியாது. எவனாவது உன் பேச்சை கேட்காம அந்த சைத்தான்ல இருந்து மீறி போனா உடனே நெருப்பால் அவனை நாம் எரிப்போம். முதுகு அதாபி சயிர், எவ்வளவு பிரியம் வச்சிருப்பான் அந்த நபி மேல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சொல்றான், சுலைமான் நீங்க கட்டளை போடுங்க, அந்த ஜின்கள்ல யாராவது உங்க கட்டளையை நிறைவேற்றவில்லை என்றால் நாம் அந்த ஜின்களை எரிப்போம். கடல் ஆழத்துல போய் முத்துக்களை கொண்டு வர்றது, பவளங்களை கொண்டு வர்றது என்று பெரிய பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில சுலைமான் நபி ஆசைப்பட்டாங்க ஒரு பெரிய மஸ்ஜித் அல்லாஹுக்காக வேண்டி எழுப்பணும்னு சொல்லி. அப்ப அல்லாஹு தலா அஜலை கொடுத்துட்டான். அஜல்னா என்ன? மௌத்து. சுலைமான் என்ன செய்ய போறீங்க, மஸ்ஜித் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்களே, நம்மள மாதிரி பில்டிங் கட்ட ஆரம்பிக்கல. எது கட்ட ஆரம்பிச்சாங்க மாமன்னர்? மஸ்ஜித் கட்ட ஆரம்பிச்சார். அழகான மஸ்ஜித் கட்டணும்னு ஆசைப்பட்டு எல்லா ஜின்களையும் அந்த வேலையில ஈடுபடுத்திட்டாப்ல. யாரெல்லாம் இந்த நேரத்தில் மரணம் வந்து அந்த சைத்தான்லாம் ஓடி போயிடுமே சொல்லி, பரவாயில்ல அதுக்கு நானே உனக்கு யோசனையை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை சுத்தி ஒரு கண்ணாடி மாளிகைய கண்ணாடி கூண்டை எழுப்பி கொள்ளுங்க, அதுல நீங்க அசால ஊன்றி நின்று கொள்ளுங்க. மௌத்தை தவிர்க்க முடியாது, யாருக்காக வேண்டி மௌத்தை தவிர்க்க முடியாது. அப்ப சுலைமான் நபி அதே போல கண்ணாடி கூண்டை தனக்குள்ளார எழுப்பி அதுக்குள்ளார நின்றுகிட்டு அசால ஊண்டிக்கிட்டு நின்றுட்டாங்க. எல்லாம் ஜின்கள் எல்லாம் சுலைமான் நபி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு வேலை செஞ்சு 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 மஸ்ஜிதுடைய வேலை முடியுது. சரியா? அங்க சுலைமான் நபி மௌத்தா போய் நிக்கிறாங்க. இந்த கீழே இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஏற்பாடு செஞ்சிருந்தா கரையா அந்த கம்பு அரிச்சுக்கிட்டே இருக்குது. கடைசியில மஸ்ஜித் வேலை முடியுது. அந்த கம்பினுடைய முழு உடல் உள்ளார உள்ள பகுதிய கரையான் அரிச்சு முடிக்குது. சுலைமான் நபி கீழே விழுகிறாங்க. அப்பதான் ஜின்களுக்கு தெரியுது, ஆஹா சுலைமான் நபி மௌத்தா போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு. யா அல்லாஹ், அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பூமியில யாருக்குமே எதுவும் சொந்தம் கிடையாது, எல்லாரும் மண்ணுக்கு போற நம்ம தான். இந்த மனிதன் அல்லாஹுடைய பூமியிலே வாழ்ந்து கொண்டு அல்லாஹுடைய நேமத்துகள் அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டு கடைசியில என்ன செய்யறான் தெரியுமா? அல்லாஹுவிடத்திலேயே சண்டைக்கு தயாராகி விடுகிறான். உங்க வீட்டில் ஒருத்தரை குடி வைக்கிறீங்க, உங்க வீட்டில் ஒருத்தரை குடி வைக்கிறீங்க, வாடகைக்கு வைக்கிறீங்க அல்லது வந்து தங்கிக்கிறீங்க, கடைசியில் அவர் உங்கள்கிட்டயே சண்டைக்கு வந்தார்னா என்ன சொல்லுவீங்க? உங்களையே எதிர்த்தார் என்றால் என்ன செய்வீர்கள்? ஏண்டா என்ன திமுரு இருக்கும் உனக்கு, போயிட்டு போதுன்னு உன்னை தங்க வச்சா நம்மள்கிட்டயே நீ சண்டைக்கு வரியா? போடா வெளியில, கழுத்தை பிடிச்சி தள்ளுவாங்களா இல்லையா? அல்லாஹு தலா அப்படி உடனே தள்ளிடுறது கிடையாதுங்க. அல்லாஹுடைய பூமியா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாவுடைய பூமியா இல்லையா? அது எந்த நாட்டில் நம்ம வசித்தாலும் சரி, நாடுங்கிறது நம்ம ஏற்படுத்திக்கிட்டு தானே. அல்லாவை பொறுத்த வரைக்கும் ஆறும் அல்லாவுடைய பூமி அவ்வளவுதான். அவனுக்கு சொந்தமானதா இல்லையா சொல்லுங்க. நம்ம சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் அல்லாவுக்கு சொந்தமானதா இல்லையா? ஒருத்தர் கேட்கலாம், அது எப்படிங்க அல்லாவுக்கு சொந்தமான? நான்லங்க காசு கொடுத்துவாங்கன்னு, இந்த காசு யாருங்க கொடுத்தது? இது நான் சம்பாதிச்சது. சரி, நீ சம்பாதிக்கிறதுக்கு உன்னை படைச்சது யாரப்பா? உன் அறிவை படைச்சது யாரு? உன் கையை படைச்சது யாரு? காலை படைச்சது யாரு? கண்ணை படைச்சது யாரு? ஏன் அல்லாஹ் நாடினா ஒருத்தனை பைத்தியக்காரன் ஆகியிருக்க முடியாது? ஏன் அல்லாஹ் நாடினா ஒருத்தனை ஃபக்கீர் ஆகியிருக்க முடியாது? யா அல்லாஹ், அப்ப நம்ம வீட்டில் ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு நாள் நம்ம எதிர்த்தாலே அவர் என்ன செய்யறோம்? ரொம்ப ஒரு நாள் நம்மளோட சண்டை போட்டாலே எதிர்த்தாலே அவர் அண்ணன் வேணாண்ணா உங்க பிரச்சனை, நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கண்ணே அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறோம். ஆனா நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ரஹ்மான் அளவற்ற அருளாளன், ரஹீம் நிகரற்ற அன்புடையவன். ஆனா அவன் அப்படி செஞ்சிடறது இல்ல, ஆனா அவன் அப்படி செஞ்சிடறது இல்ல. வேணா அவன் சொல்லிட்டான், என் கோபத்தை விட என் கருணைத்தான் மிகைத்து நிற்கும், என் கோபத்தை விட என் கருணைத்தான் முன்னால் நிற்கும். கதபரப்புக்கும் அலானப்மா, உங்கள் இறைவன் அவனே தனக்கு விதித்துக் கொண்டான் கருணையுடன் அன்புடன் நடக்க வேண்டும் என்று. எப்படிப்பட்ட ரப்பை நாம் அடைந்திருக்கிறோம் பாருங்கள், எப்படிப்பட்ட ரஹ்மானை அல்லாஹுவை நாம் வணங்குகிறோம் பாருங்கள். அந்த ரப்பு உடனே நம்மளை தண்டிச்சிடறதில்லை.
உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குரவலைய பிடிக்கிறது கிடையாது. துன்யாவுடைய டெம்பரவரி மன்னர்கள் எல்லாம் ஆட்சியாளர்கள் எல்லாம் பிடித்தாங்க, உடனே குரவலைய பிடிச்சிருவாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி பிடிக்கிறதே கிடையாது. விடுகிறான், விடுகிறான், விடுகிறான். அவன் நாடினால் அவனால் உடனே பிடிக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? பலவீனமானவனா, இயலாதவனா? எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலே அப்படியே இயங்கிக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, வானம், பூமி, சூரியன், சந்திரன், கடல், மலை, மழை, எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுடைய பட்டாளமாகவும் இருக்கின்றன. யாரெல்லாம் நீ கட்டளை போடு, இந்த மனுஷனை நாங்க என்ன செய்யறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய இந்த மனிதனை யா அல்லாஹ் நீ ஒரு கட்டளை போடு, இவர்களை சின்ன பின்னமாக்கி விடுவோம். கொசுவுக்கு கட்டளை இட்டால் போதும், வெட்டு கிளிகளுக்கு அல்லாஹ் கட்டளை இட்டால் போதும், காற்றுக்கு அல்லாஹ் கட்டளை இட்டால் போதும், மழைக்கு அல்லாஹ் கட்டளை இட்டால் போதும், பூமிக்கு அல்லாஹ் கட்டளை இட்டால் போதும், இடி முழக்கத்திற்கு அல்லாஹ் கட்டளை இட்டால் போதும், அவ்வளவுதான். தாங்க முடியாது இந்த மனிதனால், எங்கும் விரண்டு ஓட முடியாது. ஏன்? எல்லாமே அல்லாஹ்வுடைய பூமிக்குள்ளார பவுண்டரிக்குள்ளார போறது. எங்க ஏறி குதிச்சு எங்க போக முடியும் சொல்லுங்க? ஒரு பெரிய பவுண்டரிக்குள்ளார ஒரு கைதி இருந்துகிட்டு அவன் ஒரு ஆளா இருக்கிறான், நூத்துக்கணக்கான ராணுவ வீரர்கள் அவனை தேட ஆரம்பிச்சா அவனால எங்கேயாவது தப்பிக்க முடியுமா சொல்லுங்க? அல்லாஹ் சொல்றான், என் ராணுவங்களின் எண்ணிக்கைகளை என்னை தவிர வேறு யாராவது அறிபவர் இருக்கிறார்களா? கப்பல்ல ஏறி தப்பிச்சுக்க முடியாது, பிளைட்ல ஏறி தப்பிக்க முடியாது, கோட்டையில ஏறி தப்பிக்க முடியாது. ஓர் அலை போதுமானது. அதையும் பார்த்தோம் முன்னாடி காலத்திலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டினதை படிச்சுக்கிட்டு தான் இருந்தோம், இப்பயும் அல்லாஹ் காட்டிக்கொண்டுதான் இருக்கிறான். இந்த பூமிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹுக்கும் போட்டானா போதும், இந்த பூமியுடைய குதிரத் இருக்குது, சுப்ஹானல்லாஹ். இந்த பூமி ஆடுனாலும் பிரச்சனை, பூமி பிளந்தாலும் பிரச்சனை. அந்த பூமியை விட்டு எங்க தான் போறது நம்ம? இந்த பூமியை விட்டு எங்கேயும் போக முடியாது. சொல்றார்கள் இன்னைக்கு நாங்க அப்படி பில்டிங் கட்டிட்டோம்ல, எப்படி பில்டிங் கட்டிட்டீங்க நீங்க? எந்த சல்சலாலையும் உழுகாதுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு ஆட்டி காட்டுறான், அதனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கிற. பிளந்து காட்டினா முடிஞ்சு. என்னங்க ஆடுறதுக்கு ஏற்ப நீங்க கட்டிடலாம், நீங்க கட்டிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அதுவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் தான் ஆட்டி காட்டுறான். சூரா சஜிதா என்ற அத்தியாயம் காலையில காலையில வெள்ளிக்கிழமை காலையில சுபூ தொழில ஓதுவாங்க. ஆனா ஏண்டா இமாம்கள்லாம் வெள்ளிக்கிழமை காலையில ஓதுறாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் எரிச்சப்படுறாங்க, ஏன்னா பெரிய சூறாவா இருக்கிறதுனால. அப்படி என்ன இந்த அத்தியாயத்திலே சொல்லப்படுகிறது என்று சிந்திப்பவர்கள் இல்லை. யாராவது போய் படிச்சிருக்கிறீங்களா? வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இமாம் சா ஓதினாரு, நேத்து போன வாரம் ஓதினாரு, அதுக்கு முந்தைய வாரம் ஓதினாரு. சின்ன புள்ளையில இருந்து இதுதான சஜிதாஸ் வெள்ளிக்கிழமையில அதிகமான இமாம்கள் பேணுதலா உள்ளவங்க எல்லாம் ஓதுறாங்களே, அப்படி என்ன இந்த சூறால சொல்லப்பட்டிருக்குன்னு யாராவது போய் தேடி படிச்சு அர்த்தத்தை பார்த்ததா? நீங்க சொல்ல வேணாம், மனசுல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கட்டும். ஏன்னா நமக்கு நேரம் இல்லை, குரானுக்கு நேரம் கொடுக்கறதுக்கா நமக்கு நேரம் இருக்குது? என்னங்க பத்திரிகை படிச்சோமா? பாருங்க பள்ளிவாசல விட்டு வரும்போது வெட்டி கதை பேசுறதுக்குன்னே ஒரு கூட்டம் நிக்குது, ஊர்பலாய கழுவுறதுக்குன்னே ஒரு கூட்டம் நிக்குது, காலு வலிக்க டீ கடையில் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அஞ்சு நிமிஷம் குரானை பத்தி யாராவது சொல்ல ஆரம்பிச்சுட்டா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அவசரமா ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. இந்த பயானுக்கு எத்தனை பேரை நீங்க கூப்பிட்டுருப்பீங்க? எத்தனை பேர் வந்தாங்க? யாருடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய முகபத் இருக்குதோ அவங்கள தவிர வேற யாரும் வர முடியும். யாருக்காவது சில நிர்பந்தங்கள் இருக்கலாம், அந்த நிர்பந்தங்கள்னால வராதவங்களை பத்தி யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. ஆனா எல்லாம் இருந்துகிட்டு சினிமா பாக்குறதுக்காக வேண்டிய எஸ்கேப் ஆன பேர் எத்தனை பேர் இருப்பாங்க? சீரியல் பாக்குறதுக்காக வேண்டிய எஸ்கேப் ஆன பேர் எத்தனை பேர் இருப்பாங்க? கேம் பாக்குறதுக்காக வேண்டிய எஸ்கேப் ஆனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஊருபலா கழுவுறதுக்காக வேண்டிய எஸ்கேப் ஆனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஒரு மூமினுக்கு குரானை திறந்து படிப்பதற்கு நேரம் இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏன் இன்னும் சொல்ல போனா இல்லா மாஷா அல்லா சிலவர் மக்களை தவிர சூரத்துல் ஃபாத்திஹாக்கு கூட ரொம்ப பேருக்கு முஸ்லீம்கள் 95% பேருக்கு சூரத்துல் ஃபாத்தியாவுக்கே முழுசா அர்த்தம் தெரியாது. அந்த சூரத்துல் ஃபாத்தியால என்ன மெசேஜ் இருக்குங்கிறதே தெரியாது ரொம்ப பேருக்கு. ஆனா நம்ம எல்லாம் ரொம்ப பந்தா என்ன, நாங்கெல்லாம் என்ன சாதாரண முஸ்லீமா, பரம்பரை முஸ்லீம். புதுசா இஸ்லாத்துக்கு வந்து ஒரு குரானே மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு, இவர் எல்லாம் புது முஸ்லீமுங்க. என்னங்க இவங்க எல்லாம் இப்ப வந்தவங்க இஸ்லாத்துக்கு, ஏதோ மிஸ்கின் பக்கீர்சாவை பார்த்து யா அல்லாஹ். என்னோட இஸ்லாத்துக்கு வந்து ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன செய்வார்னு சொன்னா, ஒரு தொழுகையில போயிட்டு வந்த உடனே அந்த தொழுகையில இமாம் என்ன ஓதுனாரோ, முஃப்தி சாப் இன்னைக்கு என்ன சூரா இமாம் ஓதினாரு அப்படின்னு கேட்பாரு. சூரா நம்பர் சொன்னா எந்த வசனத்துல இருந்து ஓதினாரு அப்படின்னு கேட்பாப்புல, கேட்டுட்டு உடனே எடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுடாப்புல. எனது ரப்பு என்னோடு பேசிய பேச்சை இமாம் மூலமாக ஓத நான் கேட்டேன், எனது ரப்பு எனக்கு அதுல என்ன சொல்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை என்றால் அரபி தெரியல, நான் அஜமியா போயிட்டேன். நான் மதரசால போய் படிக்கல, ஓதும் போது எனக்கு அர்த்தம் புரியறதுக்கு, ஆனா அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு தர்ஜுமாவை லேசாக்கி கொடுத்துருக்கானே, எவ்வளவு நேரம் ஆயிடப்போது. இப்படியே நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா ஒரு வருஷத்துல ஓதுற அத்தனை சூராக்கு அர்த்தம் தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஓதும் பொழுதே நீங்களே அர்த்தத்தை தெரிந்து கொள்ளலாம். முடியுமா முடியாதா? எங்க சைனா பாசியை கத்துக்கிறான், புழு பூச்சி பாசியவே குரான அரபியை கத்துக்க முடியாது. உலகது எஸ்ரல் குரான இருந்துக்கிற, அதுவும் அரபு நாட்டில் இருந்துகிட்டு. இன்னைக்கு பார்த்தா அமெரிக்கா போனா இங்கிலீஷ் பேசுறான், லண்டன் போனா இங்கிலீஷ் பேசுறான், சைனா போனா சைனீஸ் பேசுறான், ஜெர்மன் போனா ஜெர்மனி பேசுறான். ஆனா அரபு நாட்டில் 25 வருஷமா இருக்கிறாங்க, கைப்பல் காலத்தை தவிர ஒரு காலம் தெரியாது. என்னங்க கோயிஸ் கோயிஸை தவிர வேற எண்ணுமே தெரிய மாட்டேன். இது ஒரு நான் மனசுல பட்டது உங்களுக்கு சொல்றேன். அரபு நாட்டுக்கு வந்திருக்கிற இங்க எங்களுக்கு அந்த சூழ்நிலையே இல்லைங்கன்னு சொன்னாலும் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம். நீங்க விரும்பினா இங்க உங்களுக்கு ஊரை விட அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா பேச்சுலர் ஆகும், ஃபேமிலியா தங்கி இருந்தாலும் இந்த மாதிரி இப்ப எப்படி வந்துட்டீங்க? வாரத்துல ஒரு கிளாஸ் அரபி கிளாஸ் வைங்க, எவ்வளவோ கிளாஸ் வைக்கிறோம், அரபி கிளாஸ் வச்சா குறைஞ்சது ஒரு 6 மாசத்துல குரானோடு நமக்கு நெருக்கம் ஏற்பட்டு விடும். ஹைர் அல்ஹம்துலில்லா. இது ஒரு தனி விஷயம், மனசுல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த சூரா சஜிதால அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மக்களே உங்களை உடனே நம்ம தண்டிச்சிட மாட்டோம், கொஞ்சம் வேதனையை உங்களுக்கு சுவைக்க டேஸ்ட்டுக்கு கொடுப்போம். ஏன் கொடுக்குறோம் தெரியுமா? நீங்க பெரிய வேதனையிலிருந்து நீங்கள் தப்பித்து என் நேர்வழியின் பக்கம் வந்து விடுவதற்காக. அவனை ரஹ்மான்னு சொல்ல மாட்டீங்க நீங்க, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? யா அல்லாஹ், அவன் கோபக்காரன்னா கோபக்காரன், அவ்வளவு பயங்கரமான கோபக்காரன், அவனுடைய கோபத்துக்கு முன்னாடி எதுவுமே நிக்க முடியாது. ஆனாலும் இந்த மனுஷன் மேல அல்லாஹ் வச்சிருக்கிற ரஹ்மத் இருக்குது. ஏன் சொன்னா, இந்த மனிதனுடைய தந்தையை அவன் கரத்தால் அவன் படைத்து விட்டான். யார நம்ம அத்தா? யாரு யார் நம்ம அத்தா? ஒரிஜினல் அத்தா, மூத்த அத்தா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹு தஆலா ரொம்ப பிரியமா கையால படைச்சு சொர்க்கத்துல தங்க வச்சுட்டான். அதனால அல்லாஹு தஆலா அத்தாவே தப்பு பண்ணாரு, மகனை போய் மகன் தப்பு பண்றதுனால ஏன் உடனே தண்டிக்கன்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை விட்டு வைக்கலாம் சகோதரர்களே. ஆனா நம்ம எல்லாம் ரொம்ப பேர் என்ன நினைச்சுக்கிறோம்னு சொன்னா, அல்லாஹ் நம்மளை பார்க்கல, நம்ம செய்யறதெல்லாம் கரெக்ட், அதனால தானே நம்ம எல்லாம் காசுக்கு மேல காசு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப பேர் இப்படித்தான் பேசுறாங்க. நல்லவங்க தொழுகையாளிங்க ஃபக்கீரா இருந்தாங்கன்னா, நீ என்ன தொழுகிற ஃபக்கீரா தான் இருக்கிற, நான் பாரு நான் செய்யறது அப்ப கரெக்ட் தானே, அல்லாஹ் என்ன சும்மா வச்சிருக்க, எவ்வளவு நல்ல நிலைமையில வச்சிருக்கிறான் என்று பேசுகிறார்கள். புரியவில்லை சகோதரர்களே. ஒரு ஷேக் ஒருத்தங்க பேசும்போது அழகான உதாரணம் சொன்னாங்க, ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான உதாரணம். பார்ப்பதற்கு ரெண்டும் ஒண்ணு மாதிரி தெரியுங்க, ஆனா ரெண்டுக்கும் தாத்பரியம் வேற மாதிரி இருக்கும். கூண்டுதான், உணவுதான், ஆனா ரெண்டுத்துக்கும் ரெண்டு கூண்டுக்கும் இடையில தாத்பரியம் இருக்கு, விளக்கம் மாறி போயிடுது. ஒரு கிளியை வாங்கி அந்த கிளிக்கும் கூண்டு செஞ்சு மனுஷன் வைக்கிறான், அந்த கிளிக்குள்ளாரையும் உணவு வைக்கிறான். அதே நேரத்தில் சேட்டை பண்ற எலியை பிடிக்கிறதுக்கும் ஒரு கூண்டை வைக்கிறான், அதுக்குள்ளாரையும் ஒரு உணவை வைக்கிறான். ரெண்டு கூண்டு ஒன்னாயிடுமா? வளர்க்கின்ற கிளிக்கு வைக்கக்கூடிய கூண்டோ, வளர்க்கின்ற கிளிக்கு கொடுக்கக்கூடிய உணவோ அந்த கிளியின் மீது உள்ள முகப்பத்தால், சரியா, அந்த கிளியின் மீது உள்ள பாசத்தால் வைக்கப்படுகிறது. ஆனா எலிக்கும் கூண்டு வைக்கிறாங்க, நல்லா கருவாட பொறிச்சு மனக்கிற கருவாடை, அதுக்கு ஒரு கூண்டை வாங்கிட்டு வந்து 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு செலவு பண்ணி உள்ளார வைக்கிறான். எவனாவது பாப்பான், என்ன பேனா இருக்கான் பாருங்க இவன், எலிக்கு போய் 20 ரூபாய்க்கு கூண்டு செலவு வாங்கிட்டு வந்து அதுல வேற ஒரு வேலை மணக்கிட்டு கருவாடை சுட்டு உள்ளார வைக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தனை நினைச்சான்னு சொன்னா அவன் என்ன சொல்றது? நம்ம அந்த மாதிரிதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் ஏமாந்து போயிருக்கிறோம். என்ன இவ்வளவு காசு பணத்தோடு இருக்கிறாங்க, இவ்வளவு பந்தாவான வாழ்க்கை, இவ்வளவு செழிப்பான வாழ்க்கை, அல்லாஹ் ஒண்ணுமே செய்யலையே என்ன நினைச்சு கொண்டிருக்கிறான் மனிதன். இந்த துன்யால அல்லாஹ் காசு பணத்தை பாவிகளுக்கு கொடுத்திருப்பதை பார்த்து 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 நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம் சொன்னா, இந்த எலிக்கு சாப்பாடு கொடுக்கும் போது பார்த்து ஏமாந்தான் பாருங்க, அந்த மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய ஏமாற்றத்திலிருந்து நம்மை சீர்திருத்தம் செய்வானாக. பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுப்பதை பார்த்து ஒரு காலம் ஏமாந்து விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மீறக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதை பார்த்து ஒரு காலம் ஏமாந்து விட வேண்டாம். அல்லாஹ் இப்படியே சொல்றான், எவரும் இப்படி என்னை எண்ண வேண்டாம், அநியாயக்காரர்கள் செய்யும் செயல்களை நான் கவனிக்காமல் இருக்கிறேன் என்று. யா அல்லாஹ், அப்ப இன்று பார்க்கிறார்கள் மனிதர்கள், பார்த்தீங்கன்னு சொன்னா யாரை புத்திசாலி என்று சொல்கிறார்கள், யார ஸ்மார்ட்னு சொல்றாங்க, யார் ஹராமில் சம்பாதிக்கிறான் அவன் ரொம்ப ஸ்மார்ட், யார் டெக்னிக் பிஸ்கெட், இவர் பிசினஸ் மேக்னெட், என்ன மேக்னெட்டோ தெரியல, என்ன இப்பதாங்க வந்தாரு கோடி கணக்கில் சொத்து சேர்த்துட்டாருங்க, இவர் இவ்வளவு காலமா இருக்காருன்னு இப்படித்தாங்க இருக்கிறாரு, இவருங்க புத்திசாலி. ரெண்டு பேரையும் கடைசியில விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும், இவர் ஹலால்ல சம்பாரிச்சுக்கிட்டு இருந்ததுனால அதே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு, இவர் ஹராமில் சம்பாரிச்சதுனால இப்ப மெர்சிடிஸ்ல போறாரு. பிறருடைய ஹக்குகளுக்கு மோசம் செய்து சம்பாதித்திருந்தால், ஏமாற்றி சம்பாதித்திருந்தால், கமிஷன் வாங்கி சம்பாதித்திருந்தால், கள்ள கணக்கு எழுதி சம்பாதித்திருந்தால், நினைச்சுக்கிறான் எவ்வளவு ஸ்மார்ட்டா சம்பாதிச்சிருக்கேன் பாத்தீங்களா, இங்க பாருங்க சொத்து, அங்க பாருங்க சொத்து, அங்க பாருங்க பங்களா, இங்க பாருங்க என்ன லைஃப், எல்லாம் நினைக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் எலிக்கு போடுற பிஸ்கட் மாதிரி, இதெல்லாம் எலிக்கு வைக்கிற வலை மாதிரி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கோபத்தை காட்ட ஆரம்பித்தால் முடியாது, யாராலையும் நிக்க முடியாது. அந்த கோபத்தை அல்லாஹ் காட்டினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் எந்த நம்முடைய சமாளிப்புகளோ அல்லது நம்முடைய அறிவோ எதுவுமே அங்கே வேலை செய்யாது. குர்ஆனை திறந்து படிங்க, சூரத்துல் முல்க் படிங்க, சூரத்துல் ஆராஃப் படிங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதே போல சூரா இஸ்ராவை படிங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப திரும்ப நம்மள்கிட்ட கேட்கிறான், மனுஷனே நீ ஏண்டா இவ்வளவு பயம் இல்லாம இருக்கிறேன்னு கேட்கிறான். எப்படி கேட்கிறான், இதே வார்த்தை அல்லாஹ் கேட்கிறான், ஏன் உங்களுக்கு பயமே இல்லாம நீங்க இருக்கிறீங்க. இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஒரு நாட்டில் இருக்கோம், ஒரு ரூம்ல இருக்கிறோம், இந்த ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு கதவை பூட்டிக்கிட்டு அந்த நாட்டுக்கு எதிராக பேசுறதுக்கு எவ்வளவோ பயப்படுறோம். பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா, தனியா கக்கூசுல உட்காந்து சிந்திக்கிறது கூட பயப்படுவான். எப்படி, யாராவது சிஐடி வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு, யாராவது சிஐடிக்கு தெரிஞ்சிருவான்னு சொல்லிட்டு, சின்ன சொல்ல ஏ செவத்து கூட காதிருக்கு சைலண்டா பேசுமா என்னங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்ப துன்யால யாருக்கு சக்தியே இல்லை, இன்னைக்கு மௌத்தா போனா அவரு கபிரிஸ்தான் நம்ம நம்பி இருக்கிறோமோ அந்த மன்னர்களுக்கெல்லாம் பயப்படுகிறோம், அவர்களுடைய பட்டாளத்திற்கு பயப்படுகிறோம், அவர்களுடைய போர்ஸுக்கு பயப்படுகிறோம். யாருக்கு அழிவு இருக்கிறதோ, யாருக்கு பலவீனம் இருக்கிறதோ அந்த போர்ஸுக்கெல்லாம் பயப்படுகிறோம். ரப்புல் ஆலமீன் இந்த மலீக்கிம் முக்தர் அல்லாஹ் சொல்கிறான், நான் எப்படிப்பட்ட மா மன்னன் என்றால், நான் ஒருவனால் மட்டும்தான், என் ஒருவனால் மட்டும்தான் எல்லோரையும் மிகைக்க முடியும், எவரும் என்னை மிகைக்க முடியாது, எனது கட்டளையை எவராலும் தாண்ட முடியாது, எனது நாட்டத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மன்னன் இந்த மலீக்கு முக்ததிர் ஃபஆலுல் லிமா யுரீத் லா முஅக்கிப லிஹுக்மிஹி வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், தனிமையிலே அல்லாஹுடைய குதிரத்தை கொண்டு வந்து பாருங்கள், மனதிலே அல்லாஹுடைய பயத்தை கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள், எப்படிப்பட்ட ரப்பு அவன். கொஞ்சம் தூங்குற நேரத்தை நினைச்சு பார்க்க வேணாம், என்னன்னா இவ்வளவு பெரிய தெம்பா எவ்வளவு வேலை பார்த்துட்டு வந்தோம், கடைசியில் ஜனாசாவை போய் கிடக்கிறான், கணவனுக்கு முன்னாடி மனைவி, மனைவிக்கு முன்னாடி கணவன், தூக்கம் என்ன ஒரு மௌத்து தானே அது, மூத்தா போறேன்னு சொல்லிதானே தூங்குறோம், பிஸ்மி கல்லாகும் அமுத்து ஆகியானா என்ன அர்த்தம், யாரெல்லாம் உன் பேரை சொல்லிட்டு இப்போ நான் மூத்தா போறேன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? பிஸ்மி கல்லாஹும் அமுத்து யாரெல்லாம் உன் பேரை சொல்லிட்டு இப்ப மூத்தா போறேங்கிறோம். அதை நினைச்சு பாருங்க, அந்த இடத்த எல்லா தாக்கத்தும் போயிடுது. சரி, இன்னும் கொஞ்சம் வாங்க. நம்மள எல்லாருக்கும் என்றைக்காவது ஒரு நாள் காய்ச்ச உடம்பு சரியில்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். அப்ப நம்ம ஹாலத்தை பார்த்துருக்கீங்களா? சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும், சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். நம்மளை அழைத்து கொண்டு பாத்ரூம்ல கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆயிருக்கா இல்லையா நிலைமை? வந்து சுத்தி நிப்பாங்க, ஒண்ணுமே தெரியாது, மயக்கமா இருக்கும், என்ன நடக்குதுன்னே தெரியாது, பேசிக்கிட்டு இருப்போம். அந்த நிலையை கொஞ்சம் நினைத்து பாருங்க. ஏன் அல்லாஹுவை மறந்து விடுகிறோம்? ஏன் அல்லாஹுவை மனிதன் மறக்கிறான்? ஏன் இதே போல ஏழ்மையில சிரமத்தில் இருந்த ஒரு நேரத்தையும் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் இன்று வசதியை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் இன்று உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் இன்று வாழ்க்கையிலே விசாலத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதா? அல்லாஹ்வுடைய நேமத்துகள் அதிகரிக்க அதிகரிக்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டுமா, அல்லது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதா? அல்லாஹ் பாதுகாப்பானா? உங்க பிள்ளைக்கு நீங்க கொடுக்கறீங்க, கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க என்ன எதிர்பார்ப்பீர்கள்? உங்களுடைய மனசு நோகடிக்காம அவன் நடக்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா இல்லையா? அல்லாஹு நாம் கொடுப்பதோ அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து கொடுக்கிறோம், ஆனால் அல்லாஹுவோ அவனுடைய கஜானாவிலிருந்து யாரிடத்திலும் இரவல் வாங்காமல் அல்லாஹ் கொடுக்கிறான். சரியா இல்லையா? ரப்பு கொடுப்பது அவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது, நாம அவனுக்கு சொந்தமானதிலிருந்து கொடுத்து விட்டு நாம் நன்றியை எதிர்பார்க்கிறோம். அந்த ரப்பு நன்றி எதிர்பார்க்க மாட்டான். நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நல்ல மூமின்களாக நடந்து கொண்டால் நான் ஏன் உங்களை வேதனை செய்ய போகிறேன்? எப்படி கேட்கிறான் பாருங்க, எவ்வளவு பாசத்தோட கேட்கிறான் பாருங்க. நீங்க சொல்றீங்க, தாப்பா தம்பி இப்ப பத்தியா அடி வாங்கிட்ட பத்தியா, நான் ஏன் உன்னை அடிக்கிறேன்? நீ நல்ல பிள்ளையா இருந்தா நான் உன்னை எதுக்கு அடிக்கிறேன் சொல்றீங்களா சொல்ல மாட்டீங்களா? மகனுக்கு மனைவியை பார்த்து சொல்றீங்க, நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் புள்ள உன்னை திட்டுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அல்லாஹ் இதை விட பாசத்தோட நம்மளை சொல்றான் பாருங்க, நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நல்ல விசுவாசிகளாக இருந்தால் நான் உங்களை வேதனை செய்து என்ன பலனை அடைய போகிறேன், எனக்கு என்னங்க பலன் இருக்குங்கிறான். உங்களை நான் ஏங்க அதாபுல தள்ள போறேன்னு கேட்கிறான். கையால படைச்ச ஒரு மனிதனை தன் கையாலேயே அல்ல தனது கட்டளையாலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிக்க வேண்டும் என்று விரும்புவானா? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, பார்த்து கொண்டே இருக்கிறோம், அன்றாட நாட்களிலே அல்லாஹ் காட்டிக்கொண்டே இருக்கிறான். காற்று அதிகமாக வீசி புயலால் அழிவு, மழையால் அழிவு, பூகம்பத்தால் அழிவு, அல்லாஹ் கொஞ்சம் அசைச்சு காட்டினானா இல்லையா? ஓடி வந்து வச்ச வெளியில என்ன தப்பிச்சிட முடியுமா? ஓடி வந்துட்டா எல்லாம் போன் போட்டு எல்லாம் வெளியே வந்துருங்க, எல்லாம் வெளியே வந்துருங்க. எங்க வெளியே வருது? எல்லாம் சுஜூதுல போங்கன்னு சொன்னா அர்த்தம் இருக்கு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுங்கன்னா அர்த்தம் இருக்கு. வெளியே வந்தா மட்டும் வெளியில உள்ள பூமி எல்லாம் யாருக்கு சொந்தமா? ஏதோ பல பேர் சேஃப்டிக்கான இந்த ஃபயர் சேஃப்டி அந்த மாதிரி வச்சிருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதோ சொல்றாங்க வெளியில வர்றோம். சரி, வெளியில வந்தோமே வந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா ஹவ்ல குவ்வத்த இல்லா பில்லாஹ் அதாச்சும் ஓதுறாங்களா? எவ்வளவு ஏற்பட்டிருக்கு நியூஸ் பாத்தீங்களா? எங்கெங்க என்ன அஸ்தக்ஃபிர்? இப்படிப்பட்ட மறதி பாருங்கள், அலட்சியம் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நிகழ்வை கூறி முடிக்கின்றோம் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநேகமாக தபூக் போருக்கு அவர்கள் செல்கின்ற அந்த பயணம், மதாயின் சாலிஹ் நபி வாழ்ந்த அந்த ஊர் சவுதி அரேபியால இன்னைக்கு இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது சஹாபாக்களோடு, அபூபக்கர் உமர் போன்ற பெரிய பெரிய சஹாபாக்களோடு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த சாலிஹ் நபியுடைய குடும்பத்தவர்கள், சாலிஹ் நபியுடைய அந்த ஊர் மக்கள் அழிக்கப்பட்ட அந்த ஊர் வர்றதுக்கு முன்னாடி சொல்றாங்க, இப்போது நாம் ஒரு ஊரை கடந்து செல்ல போகிறோம், அல்லாஹுவால் அல்லாஹுடைய அதாபால் அழிக்கப்பட்ட ஒரு ஊரை கடந்து செல்ல போகிறோம், அழுதவர்களாக அந்த ஊரை கடந்து செல்லுங்கள், தலை குனிந்தவர்களாக அந்த ஊரை கடந்து செல்லுங்கள், அல்லாஹுவை பயந்தவர்களாக அந்த ஊரை கடந்து செல்லுங்கள், பாவ மன்னிப்பு தேடியவர்களாக அந்த ஊரை கடந்து செல்லுங்கள் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது தலை குனிந்து பாவ மன்னிப்பு தேடியவர்களாக தங்களது தோழர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். சொன்னார்கள், அந்த இடத்தை கடக்கும் போது அல்லாஹ் அந்த ஊராருக்கு இறக்கிய வேதனை நமக்கு மீண்டும் வந்துவிடக் கூடாது என்று பயந்து கொண்டு செல்லுங்கள். நான் யாருங்க போறா? யார் போறா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடன் யார் இருக்கிறார்கள்? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவங்க எதுவும் பாவம் செஞ்சாங்களா? அவர்கள் எங்கே செல்கிறார்கள்? சுற்றுலா போறாங்களா? எங்கே செல்கிறார்கள்? ஜிஹாதுக்கு செல்கிறார்கள். அந்த ஊரை கடந்து போறதுக்கே பயப்படுறாங்க, ஆனா வேற வழியில் அந்த ஊர் வழியாத்தான் போயாகணும். என்ன சொல்கிறார்கள்? பயந்து கொண்டு செல்வோமாக, அழுது கொண்டு செல்வோமாக, இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு செல்வோமாக. ஆனா இன்றைக்கு பாருங்க சகோதரர்களே, மனிதன் சுபு தொழுகிறது இல்ல, லொஹர் தொழுகிறது இல்ல, அசர் தொழுகிறது இல்ல, அவ்வளவு தொழுகைகள் அங்கே பாழாக்கப்படுகின்றன. ஆனா பயமே இல்ல, பயமே இல்ல. வட்டி அதுலயும் பயம் கிடையாது, வேற ஹராமான தொழில்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலதீம், எல்லா வகையிலையும் ஹராம்ல முன்னேறிக்கிட்டே இருக்கிறான். ஆனா தன்னை பெரிய புத்திசாலி சாமர்த்தியவான் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றி அவனுடைய உள்ளத்தில் எந்த விதமான ஒரு திடுக்கமும் இருப்பதே கிடையாது. அல்லாஹ்வை புறக்கணிச்சு வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு விட்டுக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், நான் உடனே தண்டிக்க மாட்டேன், என் அடியார்களே நீங்கள் நிராசையாகாதீர்கள், நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். எப்படிப்பட்ட ரப்பு பாருங்க, நிராசையாகாதீர்கள், நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன், வந்து விடுங்கள் என்னிடத்தில். ஆனா இந்த மனுஷன் என்ன செய்யறான்? இந்த துன்யாவுடைய மோகம் அவனை எந்த அளவுக்கு கவிக்கொள்ளுது என்றால், ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, நம்முடைய கல்வை யாரு பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிருக்கிறா? துன்யா சைத்தான் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிருக்கிறான். துன்யாவுடைய முகப்பத்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிருக்கு. நம்மள்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இப்ப ஜேப் இருக்குதானா? எம்டி அந்த மாதிரிதான். நெஞ்சு இருக்குதானா? உள்ளார கல்பு இல்ல. கல்பே இருந்தாலும் அந்த கல்பு நம்மள்கிட்ட இல்ல, இன்னொருத்தருடைய ஆதிக்கத்தில் இருக்கு. இதுதான் சகோதரர்களே இன்று செல்வம் உள்ளவர்களை மதி இழக்க செய்திருக்கிறது, பாவிகளை மதி இழக்க செய்திருக்கிறது. இந்த துன்யாவுடைய செல்வத்தை தேடி, ஹராமான முறையிலே தேடி, மார்க்கத்தை புறக்கணித்து வாழ்பவர்களை எல்லாம் அல்லாஹுடைய தண்டனை தாமதமாக வருவதை, அல்லாஹ் பிடிக்காமல் விட்டு வைத்திருப்பதை இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை மறந்து விட்டான் என்று, விட்டு விட்டான் என்று, நம்ம எல்லாம் ரொம்ப சேஃப்டியா இருக்கிறோம் என்று. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். இல்லை சகோதரர்களே, நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கள் இசையின் பக்கம் செல்வதை பார்த்தால், மக்கள் பெண்கள் பாடக்கூடிய பெண்களின் பக்கம் செல்வதை பார்த்தால், மக்கள் மது அருந்துவதை பார்த்தால், கோர்க்கப்பட்ட ஒரு மாலையில் அந்த நரம்பு துண்டிக்கப்பட்டால் அதனுடைய மணிகள் எப்படி வரிசையாக அப்படியே விழுமோ, அதுபோன்று அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். முகங்கள் மாற்றப்படும், உருவங்கள் மாற்றப்படும். அல்லாஹ் கல்மழையை இறக்குவான், அல்லாஹ் பூமியை பிளப்பான். தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய வேதனைகள் வந்து கொண்டே இருக்கும், பயப்படுங்கள் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலத்திலே மக்கள் ஜினாவை ஹலாலாக்குவார்கள். இன்றைக்கு ஆகி போச்சு, கிளப்புங்கிற பேர்ல ஜினா, ஹெல்த் சென்டர்ங்கிற பேர்ல ஜினா, இன்னும் பல வகைகளிலே ஜினா. ஜினாவுடைய உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதுவை ஹலாலாக்குவார்கள். இன்னும் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காசு தான் முக்கியமாக இருக்கும், அது எந்த வழியிலிருந்து வருதுங்கிறத பார்க்கவே மாட்டான். புகாரியில் எடுத்து படித்து பாருங்க, கியாமத்துடைய அடையாளங்களை. திருமதியில் எடுத்து படித்து பாருங்க சகோதரர்களே. நமது நபி சொன்ன விஷயங்களை படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை என்றால், வேறு எதற்குத்தான் இந்த கண், எதற்குத்தான் இந்த அறிவு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். சுற்றி பாருங்கள், மஸ்ஜிதிற்கு வருவதற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது போன்று ஜினாவிற்கு வருவதற்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். பத்திரிகைகளின் வாயிலாக, தொலைக்காட்சியின் வாயிலாக, அதெல்லாம் போய் வீடு வீடா வந்து கூப்பிடுற அளவுக்கு நிலமாகி போய் கிடக்குது. ஆனா இன்று அல்லாஹுடைய வேதத்தை ஓதிய மக்கள், நபியை நபியாக, முஹம்மது ரசூலுல்லாஹாக ஏற்றுக்கொண்ட மக்கள் அவ்வளவு பெரிய அலட்சியத்தில் இருக்கிறார்கள். காஃபிருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏன்னா அவனும் அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல, நாமும் அவனுக்கு சரியாக அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கல. ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட மக்களே அலட்சியத்திலே இருந்தால் அது எவ்வளவு பெரிய அநியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரியட்டும். அல்லாஹுவை அவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று நம்புவோமாக. அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நம்புவோமாக. அல்லாஹ் என் செயல்களை மலக்குகளின் மூலமாக எழுதச் சொல்லி அவன் அவற்றை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். எந்த செயலும் எழுதப்படாமல் இல்லை. மாயில் புதுமின் கௌலின் இல்லாலதை ரகீபின் அதீத். ஏன் பேசக்கூடிய பேச்சுகளே கணக்கிடப்பட்டு எழுதப்படாமல் இல்லை என்றால் செய்கிற செயலை பற்றி என்ன சொல்வது? அப்ப அல்லாஹ்விடத்திலே திரும்புவதை தவிர நமக்கு வேறு பாதுகாப்பு கிடையாது. மௌத்து எப்படியோ வரதான் போது, ஜல்சலா வந்தாலும் மௌத்து, சுனாமி வந்தாலும் மௌத்து, காற்றடிச்சாலும் மௌத்து, எங்க போனாலும் மௌத்து வரதான் போது. ஆனால் அல்லாஹுடைய அதாபிலிருந்து தப்பிப்பது, அது அல்லாஹுவின் பக்கம் வருவதை கொண்டே தவிர, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது, பாவத்திலிருந்து விலகுவதை கொண்டே தவிர வேறு வழியை கொண்டு இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நாமே நமக்கு போலீஸ்காரனா மாறியாக வேண்டும். அதாவது நாமே நம்மை கண்காணிப்பவராக, நமக்கு ஒரு பேனா பென்சில், நமக்கு ஒரு நோட்புக்கு, அது கையில் இல்லைனாலும் சரி கல்புல இருக்கணும். உமார், இன்னைக்கு நீ இதை செஞ்ச இதை செஞ்ச இதெல்லாம் சரியில்லை, அழிச்சிரு, நாளைக்கு செஞ்சிடாது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலாதீம். நீ இன்னைக்கு இதெல்லாம் செய்யணும் ஆனா செய்யல, நாளைக்கு தௌபா கேட்டுக்க, நாளைக்கு சரியா செஞ்சிரு என்று நாமே நம்மை திருத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். யாரும் நினைச்சுக்காதீங்க இன்னும் எனக்கு 25 வயசு தான் சொல்லி, இன்னும் எனக்கு 30 வயசு தான், இன்னும் முடியலாம் நினைக்கணும், இன்னும் எனக்கு வந்து பல காலம் இருக்குது, அதுக்கப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இல்லை சகோதரர்களே. அதுவும் இன்றைக்கு பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையின் அடையாளங்கள்ல சொன்னாங்களே, திடீர் திடீர் மரணங்கள், பாதுகாப்பு தேடினாங்க. யா ரசூல், யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் கர்தி வல் ஹர்தி வல் ஹத்மி வத்ரத்தி வ மின் ஹுஜ்அதில் மௌத்தி. யா அல்லாஹ், மூழ்கி சாவதிலிருந்து, யா அல்லாஹ், எரிந்து சாவதிலிருந்து, யா அல்லாஹ், இடிந்து விழுந்து சாவதிலிருந்து, யா அல்லாஹ், தவறி விழுந்து சாவதிலிருந்து, யா அல்லாஹ், திடீரென நான் மரணித்து விடுவதிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். எவ்வளவு அழகான துவா சொல்லிக் கொடுத்தார். யா அல்லாஹ், எரிந்து சாவதிலிருந்து, மூழ்கி சாவதிலிருந்து, கட்டிடங்கள் இடிந்து விழுந்து சாவதிலிருந்து, அல்லது நாமே ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், ஒரு மலை பாதையில போறோம், அல்லது கார்ல போறாங்க, உருண்டு விழுந்துருது, எவ்வளவோ நடக்குது. அதே போல திடீர் மரணம். இன்றைக்கு பாருங்க, நல்லா தாங்க உட்கார்ந்து இருந்தாரு, மூத்தா போயிட்டாருங்க. எவ்வளவு சம்பவம், என் நண்பருடைய அத்தா வேலையெல்லாம் முடிச்சிட்டு சோஃபால வந்து உட்கார்ந்தாரு, உட்கார்ந்தவர் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாரு. ஆனா அது வந்து உட்கார்ந்து ரொம்ப நேரமாச்சுன்னு பார்த்தா கண்ணு முடி, சரி ரெஸ்ட் எடுக்கிறாங்க புலருக்குன்னு பார்த்தா தொட்டு பார்த்தா பாடி சாயுது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். வசியத்து செய்ய முடியவில்லை. அவங்க இருக்கிறது வேற நாட்டில், குடும்பம் இருக்கிறது வேற நாட்டில், நினைத்து பாருங்கள். இங்கேயே எவ்வளவு மௌத்துகளை நீங்கள் பார்ப்பீர்கள், எவ்வளவு மௌத்துகளை பல நாளுக்கு பிறகு நீங்களே அனுப்பி வைத்திருக்கலாம். யா அல்லாஹ். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, யார் காலம் கடத்தாமல் நாளை என்று சொல்லாமல் அல்லாஹ்விடம் இன்றே வந்து விட்டார்களோ அவர்களுடைய உள்ளமும் மகிழ்ச்சியாக ஆகிவிடும். அவர்கள் அல்லாஹ்வுக்கும் நெருக்கமானவர்களாக ஆகிவிடுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுடைய துன்யாவுடைய ஆகிரத்துடைய எல்லா காரியங்களையும் இலகுவாக்கி ஹலாலான வழியிலே அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பான். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை அடைவதற்கு, அல்லாஹ்வுடைய அந்த அன்பை அடைவதற்கு நானும் நீங்களும் எல்லா முஸ்லிம்களும் முயற்சி செய்வோமாக. அதற்காக நமக்கு மத்தியிலே நன்மையை ஏவி தீமையை தடுத்தல், அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைத்தல், குர்ஆனுடைய போதனைகளை மக்களுக்கு பரப்புதல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை மக்களுக்கு பரப்புதல் என்ற அந்த நல்ல பணியை, இது போன்ற கல்வி சபைகளை, மார்க்க மறுமையின் சபைகளை அதிகரிப்போமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் மன்னிக்க போதுமானவன். اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك، ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا، ومن العمل ما تبلغنا به جنتك. اللهم اكفنا بحلالك عن حرامك، وبطاعتك عن معصيتك، واغننا بفضلك عمن سواك. يا الله உனது பயத்தை எங்களுக்கு கொடுத்து பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள். يا الله உறுதியான இறை நம்பிக்கையை கொடுத்து எங்கள் சோதனைகளை எல்லாம் எங்களுக்கு இலகுவாக்கி கொடு. يا الله நல்ல அமல்களை அதிகமாக்கி கொடுத்து சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு. யா அல்லாஹ், ஹலாலை கொடுத்து ஹராமிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள். உனக்கு வழிபடக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்து பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள். உனது செல்வத்தை கொடுத்து பிறரிடம் தேவையாகாமல் எங்களை ஆக்கி அருள்வாயாக. சுபஹானக அல்லாஹும பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.